அல்லாஹ் உயிரினங்களை அவை வாழும் சூழல் வேறுபாடுகளுக்கு ஏற்ப விசேடமான குண அதிசயங்களோடு படைத்துள்ளார். ஒவ்வொரு உயிரினமும் இந்த குண அதிசயங்களை தம்மை பாதுகாத்துக் கொள்ளவோ அல்லது வேட்டையாடவோ பயன்படுத்துகின்றது. அவற்றுள் சில திறன்மிக்க தம்மை மறைத்துக் கொள்ளும் நுட்பத்தினை பயன்படுத்தி தம்மை பிற விலங்குகள் அறியா வண்ணம் மூடிக்கொள்கின்றன. இன்னும் சில மற்றவை போல் பாவனை செய்கின்றன, மாறுவேடம் போடுகின்றன. மற்றும் சில விதவிதமான மதிநுட்பமான உபாயங்களை கைக்கொள்கின்றன. நீங்கள் இப்போது சில விலங்குகளின் அற்புதமான விசேட குண அதிசயங்களை இந்த விவரணத்தில் பார்க்கப் போகிறீர்கள். அத்தோடு அல்லாஹ்வின் கலைத்துவமிக்க படைப்பாற்றலுக்கான சில உதாரணங்களையும் காணப்போகிறீர்கள். பிறர் அறியாதவாறு தம்மை மறைத்துக் கொள்ளல் ராணுவ செயற்பாட்டில் என்றும் மாறாத ஒரு அம்சமாகும். எதிரியை அவர்கள் அறியாத வண்ணம் தாக்குவது அல்லது தாக்குதலின் போது தம்மை மறைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று. இங்கு எமது கவனத்தை எல்லாம் கவர்கின்ற விஷயம் என்னவென்றால், விரிவாக தயார்படுத்தலை வேண்டியிருக்கும் இந்த தொழில்நுட்பத்தினை பயன்படுத்தும் அறிவு பலத்தை மனிதன் மட்டும் கொண்டிருக்கவில்லை, மாற்றமாக விலங்குகளும் இதனை கொண்டுள்ளன. இந்த நுட்பத்தினை பயன்படுத்தும் விலங்குகளின் உடல்கள் அவை வாழ்கின்ற சூழலோடு கலந்துவிடும் வகையிலான நிறங்களையும் வடிவங்களையும் கொண்டுள்ளன. எந்த அளவுக்கு சூழலோடு ஒன்றித்து விடுவதென்றால், அவற்றை சூழ்ந்துள்ள தாவரங்கள் இலைகள் போன்றவற்றிலிருந்து அவற்றை எம்மால் வேறு பிரித்து அறியவே முடியாது. தான் வாழும் தாவரத்தின் நிறத்தையே ஒத்த ஒரு சிலந்தி, ஒரு கிளையிலே அசைவின்றி கிடக்கும் ஒரு பாம்பு, தன்னை சூழ உள்ள தாவரங்களின் வடிவே முற்றிலும் ஒத்த தவளை, இவையெல்லாம் தம்மை அடையாளம் தெரியாதவாறு மறைத்துக் கொள்ளும் நுட்பத்திற்கான சில உதாரணங்கள். இவையெல்லாம் மறைத்துக் கொள்ளும் நுட்பம் விசேடமாக படைக்கப்பட்ட ஒரு உத்தி என்பதை காட்டுகின்றன. சில உயிரினங்களின் நிறங்களும் வடிவங்களும் அவை வாழும் தாவரங்களை ஒத்து இருக்கின்றன. மஞ்சள் நிற புதர்கள் இடையே மறைந்திருக்கும் ஒரு புலியை வேறுபிரித்து அறிவது மிகவும் கஷ்டமானது. சிங்கங்கள் அவை வாழும் தரையின் நிறத்தை ஒத்ததாக படைக்கப்பட்டுள்ளன. அவற்றுக்கு தாவரங்கள் இடையே தம்மை மிக இலகுவாக மறைத்துக் கொள்ள முடியும். தன்னை மறைத்துக் கொண்டு தாக்கும் ஒரு ராணுவ வீரனைப் போன்று தனது இரையை நோக்கி மெதுவாக நகர்கின்றன. இந்த இயற்கையான மறைவாற்றலின் விளைவாக இந்த சிறுத்தை தனது இரையை அது உணராத வண்ணம் நெருங்கிவிடுகிறது. அந்த பிராணி சிறுத்தையை காண்பது மிகவும் தாமதமாகியே தான். தம்மை மறைத்துக் கொள்வதில் மிகவும் சாமர்த்தியமான சில உயிரினங்கள் உலகின் மிகவும் குளிர்மிக்க பகுதியான துருவப் பகுதியில் வாழ்கின்றன. இப்படியான ஒரு காலநிலையிலே ஒரு பறவை அசாதாரணமான முறையில் தன்னை மறைத்து உயிர் பழித்துக் கொள்வதை பார்க்கப் போகிறோம். பனிமூடிய பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியே இது. இங்கு இலை உயிர்காலம், இங்கு இரு துருவ பறவைகள் மறைந்திருக்கின்றன. உங்களால் அவற்றை காண முடியுமா? அதோ அங்கே இருக்கின்றன. அவற்றின் இயற்கை வாழிடத்திலிருந்து அவற்றை வேறு பிரித்து பார்ப்பது உண்மையில் முடியாத காரியம். ஏனெனில் அவற்றின் சிறகுகள் இயற்கைச் சூழலை ஒத்திருப்பதால் ஒரு அதிசயமான மறைக்கும் நுட்பத்தினை கொண்டுள்ளன. நாம் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். பறவையின் வெண்ணிற இறக்கைகள் பனியை அப்படியே பிரதி செய்தது போன்றுள்ளன. பனிபடர்ந்த நிலத்திலே இடையிடையே தெரியும் நிலத்தின் நிறமும் அப்படியே பறவையின் இறக்கைகளில் அமைந்துள்ளது. இங்கு நிலப்பகுதியும் பறவையும் ஒன்றையொன்று முற்றிலும் பிரதி பண்ணியது போல் உள்ளது. இவற்றை வேறு பிரித்து அறிவது லேசான காரியம் அல்ல. இது குளிர்காலம். பனி பூமியை முழுமையாக மூடிவிட்டது. இப்போது பறவையின் உடம்பிலே ஒரு அற்புதமான மாற்றம் நிகழ்கிறது. அதன் கருமை நிற சகல இறக்கைகளும் மறைந்து வெண்மை நிற இறக்கைகள் மட்டுமே எஞ்சிவிடுகின்றன. இப்போதும் கூட தூய வெண்ணிறம் பறவையை பனியிலிருந்து வேறு பிரிக்க முடியாதுள்ளது. ஆனால் இதுபற்றி அந்த பறவைக்கு ஒன்றும் தெரியாது. மீண்டும் அதன் உடல் முழுமையாக மறைதலுக்கு உட்படுகிறது. பனியின் மேல் பட்டுத் தெறிக்கும் ஒளியினால் பார்வை அற்றுப்போகாத வண்ணம் அதன் கண்களைச் சுற்றியுள்ள கருப்பு மயிர்கள் தடுத்து விடுகின்றன. இது வசந்த காலம். இப்போது பனி உருக ஆரம்பிக்கின்றது. பனியை தள்ளிக்கொண்டு தாவரங்கள் வெளியே தெரிகின்றன. அத்தோடு பறவையின் இறக்கைகளுக்கு இடையே தாவரத்தின் பச்சை நிறத்தை ஒத்த இன்னும் சில புது இறக்கைகள் முளைக்கின்றன. இது கோடை. பனி முழுதாக கரைந்துவிட்டது. தாவரப் படைகள் பசுமையாக உள்ளன. அத்துருவப் பறவை மீண்டும் அசாதாரண மறைக்கும் நுட்பத்தை வெளிக்காட்டுகிறது. நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தால் ஒரு திட்டமிடலுடன் கூடிய மாற்றம் மீண்டும் இங்கு நிகழ்ந்துள்ளதை காணலாம். அதன் உடம்பு இறகுகளால் மூடப்பட்டு தாவரங்களை ஒத்திருக்கின்றன. இப்பொழுதும் அவற்றை வேறு பிரித்து அறிவது மிகவும் அசாத்தியமானது. இந்த அதிசயமான மறைத்தல் காட்சி உண்மையில் விரிவான விளக்கத்தை வேண்டியுள்ளது. ஒரு பறவை அவ்வப்போது நிலவும் நிலைமைகளுக்கு ஏற்ப தனது இறக்கைகளின் நிறங்களை தானாகவே தீர்மானித்துக் கொள்வது இயல்பிலேயே அசாத்தியமானது. உண்மையில் அப்பறவை தன்னை மறைத்துக் கொள்ளும் நுட்பம் என்றால் என்னவென்று அறிந்து கொள்ளும் அளவுக்கு கூட மதிநுட்பத்தை கொண்டிருப்பதில்லை. அப்படியாயின் அந்த பறவைக்கு தன்னை மறைத்துக் கொள்ளும் அசாதாரணமான வல்லமையை கொடுத்தது யார்? இந்த மாறுபடத்தை காலமாற்றத்திற்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை யார் அறிவார்? சுற்றுச்சூழலில் உள்ள நிறங்களை எல்லாம் அப்படியே அதன் இறக்கைகளில் பூசிவிட்ட கலைஞன் யார்? இந்த கேள்விகள் எல்லாம் ஒரு விடையைத்தான் தருகின்றன. அதுதான் அல்லாஹ். அந்த பறவையை படைத்து அது கொண்டிருக்கிற சிறப்பு பண்புகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்து விட்டான். காடுகளில் பனிப்பகுதிகளில் மட்டுமல்ல, ஆழ் கடல்களில் கூட மாறுபடம் பூணும் விற்பனர்களை கண்டுகொள்ளலாம். இவர்களுள் முதலிடத்தில் இருப்பவர் ஆக்டோபஸ். சில ஆக்டோபஸ் இனங்கள் தான் பயணிக்கும் தரை மேற்பரப்பை முற்றிலும் ஒத்ததாக தம் நிறத்தையும் வடிவத்தையும் மாற்றிக் கொள்கின்றன. நீங்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கும் ஆக்டோபஸ் இன்னொன்றைப் போல் பாவனை செய்வதில் பெரும் திறமைசாலி. மாறுவேடம் கொள்ளும் அற்புதமான ஒரு நுட்பத்தை கொண்டுள்ளது. அது மனப்பகுதிக்கு வரும்போது அதற்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்வது மிகவும் கடினம் என்பதால் ஒரு கடற்பாசி துண்டு போல் பாவனை செய்து கொள்கிறது. இந்த ஆக்டோபஸ் சில வேளைகளில் மிகவும் திறமையாக தனது உருவத்தையே மாற்றிவிடுகிறது. அப்போது பாறையிலிருந்து அதனை பிரித்தறிவது மிகவும் கடினம். இங்கே இன்னொரு ஆக்டோபஸ் இப்பாறை மீது ஒளிந்து கிடக்கிறது. அது அசையாத வரை அதனை கண்டறியவே முடியாது. முதற் பார்வையில் இந்த மீன் கடற்புல்களிடையே மறைந்திருப்பது போன்று தோன்றும். கொஞ்சம் அவதானமாக பார்த்தால் உண்மை புலப்பட்டுவிடும். நாங்கள் இங்கே பார்ப்பது கடற்புட்கள் அல்ல, கடற்புட்களைப் போலவே படைக்கப்பட்டுள்ள கடற்குதிரைகளே. இப்படைப்பு பார்த்த பார்வைக்கு கடற்பஞ்சு போல் தோற்றமளித்தாலும் அது உண்மையில் ஒரு மீன் இனம். இந்த மீனிடம் விசேடமாக படைக்கப்பட்டுள்ள தூண்டில் போல செயல்படும் உறுப்பினை கொண்டு சிறிய மீன்களை இலவுகாக பிடித்து உண்ண முடிகின்றது. இக்கிளை மீது இரு துண்டங்கள் உள்ளன. அதிலே ஒன்று மாறுவேடம் பூண்ட ஒரு சிலந்தி. ஆபத்து வருகின்ற போது கிளையிலிருந்து தன்னை வேறுபிரித்து அறிய முடியாத வண்ணம் தன்னை மறைத்துக் கொள்கின்றது. இச்சிலந்திக்கு சிந்திக்கின்ற சக்தி கிடையாது. அப்படியாயின் ஒரு கிளையைப் போல தன்னை பாவனை செய்யும் நுட்பத்தை அது எங்கிருந்து பெற்றுக் கொண்டது? இவ்வகை உதாரணங்கள் சிலந்திகளுக்கு மட்டுமல்ல, உதாரணத்துக்கு இந்த இலைகளிடையே ஒரு பூச்சி மறைந்திருக்கிறது. கவனமாக பாருங்கள். இப்பூச்சியின் உடம்புக்கும் இலைக்கும் இடையே எவ்வித வேறுபாடும் கிடையாது. இப்பூச்சியின் ஒவ்வொரு அங்கமும் எவ்வித குறையுமின்றி அப்படியே இலையின் வடிவத்தை ஒத்ததாகவே காணப்படுகிறது. இலை நரம்புகள் கூட மீள் உருவாக்கம் செய்யப்பட்டுள்ளன. இங்கே மஞ்சள் நிற இலைகளுக்கு பின்னால் இன்னொரு பூச்சி உள்ளது. அதை கண்டுபிடிக்க நாம் முயற்சிப்போம். இதோ இருக்கிறது, முழுமையாக தன்னை மறைத்துக் கொண்ட ஒரு பூச்சி. அந்த இலைகளில் எப்படி அழுகிய தழும்புகள் உள்ளதோ அதேபோன்று தன் உடலையும் அச்சொட்டாக மாற்றிக் கொள்கிறது. இதோ இந்த பூச்சி பார்ப்பதற்கு கிழிந்த இலை போலவே உள்ளது. இப்போது நாம் இந்த விலங்குகளின் மாறுபடும் போடும் வடிவமைப்புகள் பற்றி சற்று கவனம் செலுத்துவோம். இந்த பூச்சிகளுக்கு சிந்திக்கும் சக்தி இருக்க முடியாது. உயிர் பிழைப்பதற்காக தமக்கு மாறுபடம் பூண்டுவிட வேண்டும் என்பதை அவை அறிவதில்லை. அப்படித்தான் அவை அறிந்து வைத்திருந்தாலும் இலை போன்ற ஒரு ஓவியத்தை அதன் உடம்பில் எவ்வாறு வரைந்து கொள்ள முடியும்? அப்படியாயின் இந்த பூச்சிகளின் இறக்கைகள் மீது மிகவும் நுட்பமாக திட்டமிட்டு வடிவமிட்ட படைப்பாளிதான் யார்? இந்த வடிவமைப்புகள் எல்லாம் அந்த பூச்சியை படைத்து உருவாக்கி இறைவன் இருப்பதற்கான நிரூபணங்களே என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. டாவினின் பரிணாமவாதத்தின்படி அனைத்து உயிரினங்களும் எதேச்சையாகவே இயங்குகின்றன என்று கூறப்படுவது அனைவரும் அறிந்ததே. இந்த மிகச்சிறிய உயிரினத்தின் இறக்கைகள் மீதுள்ள வடிவமைப்புகளை பார்க்கும் ஒருவர், இவையெல்லாம் எதேச்சையாக தோன்றியவை அல்ல, இறைவனின் செயலே என்பதை இலகுவில் புரிந்து கொள்வர். ஒரு ஓவியன் ஓர் இறையை வரைந்தால் அவனால் ஓரளவுக்கே அதனை யதார்த்தமாக காட்டலாம். ஆனால் இது ஓவியம் அல்ல, ஓர் இறையின் முப்பரிமாண மாதிரி ஒன்று அந்த பூச்சியின் உடம்பிலே அப்படியே பதிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹ் உலகங்களுக்கு எல்லாம் அதிபதி. இந்த உயிரினங்களை அற்புதமான வடிவமைப்பை கொடுத்து படைத்தான். இவையெல்லாம் அவரது கலை உணர்வையும் பலத்தையும் பிரதிபலிக்கின்றன. இங்கே கிளை மீது தொங்கிக் கொண்டிருப்பது முதல் பார்வைக்கு காய்ந்த இலை ஒன்றை போன்றே தென்படுகிறது. ஆனால் அது அப்படி அல்ல. இது ஒரு வண்ணாத்து பூச்சி கூடு. அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட மாறுவேடம் போடும் நுட்பத்தின் காரணமாக இந்த குடம்பி தன் உடல் விருத்தியை எதிரிகளின் அச்சுறுத்தல்களுக்கு உட்படாமல் பாதுகாப்பாக சம்பூரணப்படுத்த முடிகிறது. அதற்கு வேறெந்த கவசமும் கிடையாது. இறுதியில் ஒரு புது வண்ணாத்து பூச்சியாக தன் வாழ்வை ஆரம்பிக்கின்றது. இப்போது நீங்கள் ஒரு இளம் சிவப்பு நிற ஆர்க்கிட் மலரை பார்க்கிறீர்கள். ஆனால் இங்கு இருப்பது ஆர்க்கிட் மலர் மட்டுமல்ல, பூவின் நிறத்தையும் வடிவத்தையும் முற்றிலும் ஒத்த ஓர் உயிரினமும் இங்கே உள்ளது. அதிசயமான முறையிலே மாறுபடம் தரித்த ஒரு கும்பிடு பூச்சி இங்கே உள்ளது. இந்த பூச்சி அந்த பூவின் குறிப்பிட்ட நிறத்தோடும் வடிவமைப்போடும் முழுதாக ஒத்திருக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கவில்லை. இந்த உதாரணத்திலும் படைப்பாளனான அல்லாஹ்வின் கலைத்துவத்தை காண்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே கூறப்படுவது போன்று அவன் சர்வ வல்லமை கொண்ட படைப்பாளன். இந்த வெள்ளை நிற சிலந்தி பூவின் விளிம்பில் இருந்து கொண்டு தனது இறைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. பூவின் நடுவிலே வந்து அமரும் வண்ணாத்தி பூச்சிக்கு இச்சிலந்தி பூவின் ஒரு இதழாகவே தோன்றும். இங்கே சிலந்தி மிக கவனமான முறையிலே தன்னை மறைத்துக் கொள்கிறது. சிலபோது அதன் இறை அதை அறியாமல் அதன் மேல் வந்து அமர்ந்தும் விடும். அதிசயமான முறையிலே மாறுபடம் தரிப்பதில் அல்லது தன்னை மறைத்துக் கொள்வதில் வண்ணாத்திகளுக்கு தனியிடம் உள்ளது. இந்த வண்ணாத்திகளின் இறக்கைகளில் இரு கண்கள் போன்ற உருவம் உள்ளது. இந்த போலியான கண்கள் வண்ணாத்தி பூச்சிகளின் சக்திமிக்க தற்காப்பு சாதனமாக உள்ளன. வண்ணாத்தி பூச்சி ஒரு ஆபத்தை எதிர்கொள்ளும் போது, உதாரணமாக ஒரு பறவை உண்பதற்கு எதையேனும் தேடும் போது, தன் இறக்கைகளை விரித்து பெரிய ஒரு உயிரினம் போல் காட்டிவிடுகின்றது. இதோ அவ்வகையான உத்திக்கு உயிரோட்டமான ஓர் உதாரணம். மரத்தில் உள்ள வண்ணாத்தியானது இலகுவில் பறவைகளின் இரையாக மாறக்கூடியது. எனினும் உடனே இவ்வண்ணாத்தி பூச்சி தன் இறக்கைகளை விரித்து விடுகின்றது. இவ்விறக்கைகளில் உள்ள இரு கண்களும் அப்பறவைக்கு பயங்கரமாக தோற்றமளிக்க உடனே அவ்விடத்தை விட்டும் அது சென்று விடுகின்றது. வண்ணாத்தி பூச்சி இந்த கண்கள் எந்த அளவு கச்சிதமாக அமைந்துள்ளன என்பதில் சற்று கவனம் செலுத்துவோம். உண்மையான கண்களின் வடிவம், இமைகள், மூக்கு மட்டுமல்ல, வெளிச்சத்தின் போது பிரதிபலிக்கும் கண்மணிகள் கூட அதே அமைப்பில் நகலான கண்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இன்னொரு வண்ணாத்தி பூச்சியிலே பெரிய ஒரு படைப்பின் உருவம் இப்படி பயங்கரமாக அமைந்துள்ளது. இவ்வாறு மாறுவேடம் கொள்வதில் இன்னொரு முக்கியமான விடயம் உள்ளது. தும்பி மற்றும் பூச்சிகளை உண்டு வாழும் சிறு ஊனுண்ணி பறவைகளே இந்த வண்ணாத்திகளின் பரம்பரை எதிரிகள். அத்தோடு இந்த உயிரினங்கள் அனைத்திலும் பெரிய எதிரி ஆந்தை. இங்குதான் ஒரு முக்கியமான அற்புதம் உள்ளது. வண்ணாத்தியின் முதுகுப்புறம் ஆந்தையை ஒத்ததாக உள்ளது. வேறு விதமாக சொன்னால், வண்ணாத்தி பூச்சிகள் தன் எதிரியின் எதிரியை போன்று காட்சி தருகின்றது. ஏனெனில் எல்லா சிறிய பறவைகளும் பூச்சிகளும் ஆந்தையை கண்டு அஞ்சுகின்றன. ஆனால் இங்கே ஆந்தை தன் எதிரியின் எதிரி என்ற விஷயம் வண்ணாத்திகளுக்கு எப்படி தெரியும்? அப்படித்தான் அவை தெரிந்தாலும் அவற்றின் முதுகிலே ஆந்தையின் உருவத்தை அவை எப்படி வரைய முடியும்? எது எப்படியோ அவற்றால் இப்படியொரு திட்டத்தை செயற்படுத்தும் அளவுக்கு அவற்றிடம் மதிநுட்பம் இருக்க முடியாது. இதோ இன்னொரு காட்சி. நிச்சயமாக இது ஒரு தற்செயல் நிகழ்வல்ல. இது குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காகவே படைக்கப்பட்ட ஒன்று. இந்த வண்ணாத்தி பூச்சிகளின் இறக்கைகளின் மீதுள்ள அழகிய வடிவங்களுக்கு எல்லாம் சொந்தக்காரன் யார்? பரிணாமவாதிகள் சொல்வது போன்று இவ்வடிவமைப்புகள் எல்லாம் எதேச்சையாக ஒருபோதும் உருவாக்க முடியாது. ஒவ்வொரு வடிவமும் அதனை வடிவமைத்தனை காட்டுகிறது. அப்படியே வண்ணாத்திகளின் இறக்கைகள் மீதுள்ள வடிவங்கள் எல்லாம் அல்லாவின் படைத்தல் செயல்பாட்டில் உள்ள கலைத்துவத்தைத்தான் காட்டுகின்றன. இதையே அல் குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி கூறுகின்றான். அவன்தான் அல்லாஹ் படைப்பவன், ஒழுங்குபடுத்தி உண்டாக்குபவன், உருவமளிப்பவன். அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவையும் அவனையே துதி செய்கின்றன. அவனே யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். வண்ணாத்தி பூச்சிகளின் போலி கண்கள் போன்றே மிகவும் அதிசயிக்கத்தக்க இன்னொரு நுட்பமும் உள்ளது. மாறுவேடம் கொள்கின்ற வண்ணாத்திகள் புதர்களின் நிறங்களை பகுத்தறிந்து பின்னர் அதே நிறங்களை மிகவும் சாமர்த்தியமாக தமது உடம்பிலே மீளுருவாக்கி அப்புதர்களோடு ஒற்றித்து விடுகின்றன. இவற்றையெல்லாம் சாதாரண ஒரு வண்ணாத்தி பூச்சியால் மட்டும் எப்படி செய்ய முடியும்? இந்த வண்ணாத்திகளில் உள்ள வடிவங்கள் எல்லாம் படைத்தலுக்கான நிரூபணங்களே. மாறுவேடம் கொண்டு தம்மை மறைத்துக் கொள்ளும் இன்னொரு அதிசய பறவைதான் பட்டு. வெனிசுவேலா காடுகளில் இவை வாழ்கின்றன. இந்த பறவையின் இறக்கைகளும் அவை வந்து அமரும் மரப்பட்டையும் முற்றிலும் ஒன்றை ஒன்று ஒத்ததாக படைக்கப்பட்டுள்ளன. இங்கே சற்று விசேடமாக கவனம் செலுத்துவோம். நீங்கள் மரத்தின் பட்டையையும் அதன் மீதுள்ள பறவையையும் சேர்த்தே திரையில் பார்க்கிறீர்கள். இடது பக்கமுள்ள மரமும் வலது பக்கமுள்ள பறவையும் முழுமையாக ஒத்துள்ளன. இங்கு மரத்திற்கும் பறவைக்கும் இடையிலான வேறுபாடு அதன் கண்களும் சொண்டும் மட்டும்தான். இப்பறவை தன்னிடம் உள்ள வடிவமைப்பை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை மட்டும் அறிந்து வைத்துள்ளது. எனவே ஆபத்து நெருங்கும் போது உடனே செயற்பட ஆரம்பித்து விடுகிறது. தன் கண்களையும் சொண்டையும் மூடிக்கொண்டு தலையை முன்னோக்கி நீட்டிக் கொள்கிறது. இப்போது கிளையிலிருந்து பறவையை பிரித்தறியவே முடியாது. இங்கே இன்னும் ஒரு அசாதாரண வடிவமைப்பு ஒன்று உள்ளது. பறவை தன் இரு கண்களையும் மூடிக்கொண்டாலும் அதன் இமைகளிடையே உள்ள விசேடமான இடைவெளியின் துணையுடன் பார்க்க முடிகின்றது. ஆபத்து அகன்றதன் பின்னர் திரும்பவும் பழைய நிலைக்கு மாறிவிடுகின்றது. இப்பறவைக்கு இதனை யார் சொல்லிக் கொடுத்தது? நாம் இங்கே மீண்டும் அல்லாஹ்வின் கலைத்துவத்தை பார்க்கிறோம். அவன் அனைத்தையும் எக்குறையுமின்றி தன் நிகரின்றி படைத்தவன். அல்லாஹ் உயிரினங்களுக்கு வழங்கியுள்ள இந்த மாறுவேடம் போனும் உத்திகளுக்கு முடிவே கிடையாது. சில உயிரினங்கள் தம்மை சூழவுள்ள பொருட்களை பயன்படுத்தி தம்மை மறைத்துக் கொள்கின்றன. உதாரணத்துக்கு இந்த சிறிய மீன் ஒரு சிப்பி ஓட்டிலிருந்து மணலை அப்புறப்படுத்தி தனக்கென ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றது. இந்த ஆக்டோபஸ் கூட தன்னை மறைத்துக் கொள்ள மிகச் சாதுரியமான ஒரு நுட்பத்தை பயன்படுத்துகிறது. முதலில் அது தசைகளையெல்லாம் ஒன்று சேர்த்து பின் ஓடுகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு இறை கிடைக்கும் வரை ஏதேனும் கடந்து செல்கின்றதா என எதிர்பார்த்திருக்கின்றது. நாம் இப்போது இந்த நண்டின் அதிசயிக்க வைக்கும் செயற்பாட்டை கொஞ்சம் பார்ப்போம். இந்த ரெண்டு கடற்படுகையிலே தான் தெரிந்தெடுத்த ஒரு தாவரத்தின் இலைகளை மிக கவனமாக கத்தரிக்கின்றது. இவற்றால் அது என்ன செய்யப்போகின்றது? பதில் மிக ஆச்சரியமானது. அது இங்கே தன்னை மறைத்துக் கொள்கிறது. இந்த நண்டு இலைகளையெல்லாம் தன் மீது வைத்து கடற்பொருட்களினால் ஆன ஒரு ஆடையை தயார் செய்து கொள்கிறது. இதன் மூலம் விசித்திரமான ஒரு மாறுவேடம் தயாராகிவிட்டது. இன்னொரு நண்டு தான் கத்தரித்த கிளைகளையெல்லாம் கவனமாக அதன் ஓட்டின் மேல் வைக்கிறது. இதன் மூலம் அது தாவரங்கள் இடையே தன்னை இலகுவாக மறைத்துக் கொள்கிறது. இந்த நண்டு அந்த கிளைகளை அசையாமல் வைத்திருக்க ஒரு பசை போன்ற திரவத்தை பயன்படுத்துவது பிரமிப்பை ஏற்படுத்துகிறது. வேறு விதமாக சொல்வதானால், விலங்குகளின் உடம்பில் உள்ள தொகுதிகளும் அவற்றின் நடத்தை முறைகளும் ஒன்றையொன்று மிகவும் பொருந்தும் வகையிலேயே படைக்கப்பட்டுள்ளன. இந்த நண்டு கடற்பஞ்சினை வெட்டுகின்றது. அது இந்த பஞ்சிலிருந்து ஆடைகளை தானாகவே தைத்துக் கொள்கிறது. பின்னர் தான் தயாரித்த ஆடையினுள் ஏறுகின்றது. இங்கே நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நண்டு தன் உருவத்தை ஒருபோதும் கண்ணாடியில் பார்த்தது கிடையாது. அதனிடம் சிந்திக்கவோ திட்டமிடவோ எந்தவித சக்தியும் கிடையாது. அப்படியாயின் அந்த நண்டு தனக்கென ஒரு மாறுபடத்தை எப்படி தயார் செய்து கொள்ள முடியும்? ராணுவ வீரர்கள் தம்மை மறைத்துக் கொள்ள எவ்வாறான உத்திகளை பயன்படுத்துகின்றார்களோ அதே உத்திகளையே இந்த உயிரினமும் உபயோகிக்கின்றது. அது தன் மீது இலைகளையும் கிளைகளையும் ஒட்டிக்கொள்கிறது. இப்படியான ஒரு உத்தியை இந்த நண்டு எப்படி கற்றுக்கொண்டது? அதற்கு இவ்வாறு செய்ய வேண்டும் என உள்ளுணர்வு ஊட்டப்பட்டுள்ளது. அதனை ஊட்டியவன் இல்லாமையிலிருந்து உயிரினங்களை படைத்த அல்லாஹ்தான். அவன்தான் நன்றை படைத்து அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான மதிநுட்பம் மிக்க ஒரு முறையையும் வழங்கிவிட்டான். இன்னும் பல உயிரினங்கள் தம்மை மறைப்பதற்காக திரைகளை செய்கின்றன. குடம்பிகள், புதிதாய் பிறந்த பூச்சிகள் இவற்றுள் அடங்கும். இங்கே நடமாடுவது அப்படியான ஒரு குடம்பியே. தன்மீது சிறு கற்களை வைத்து மிக நுட்பமான முறையில் ஒரு மறைப்பை தயார் செய்து கொள்கின்றன. இந்த குடம்பிகளின் போர்வைகள் எல்லாம் ஒரே மாதிரியானவை அல்ல. அவற்றுள் சில பலகை துண்டுகள் மூலம் செய்யப்பட்டவை, சிலது இலைகளால் அகலமாக செய்யப்பட்டவை. இவை புதிதாக பிறந்த கம்பளி பூச்சிகள். வெளி உலகத்தை பற்றி இவற்றுக்கு என்னதான் தெரியும்? இவை இப்படி இருக்க அவை தம்மீது கற்களை சுமந்து கொண்டு திரிகின்றன. கொள்கைக்காக வக்காலத்து வாங்குபவர்கள் இந்த கேள்விகளின் முன் மௌனித்து போகிறார்கள். இந்த பிகினிங் வாஸ் ஹைட்ரஜன் எனும் நூலிலே ஜெர்மனியைச் சேர்ந்த ஹோமியர் என்பவர் இந்த கம்பளி பூச்சிகளின் மதிநுட்பம் மிக்க நடத்தைகள் பற்றி இவ்வாறு குறிப்பிடுகிறார். மக்களையெல்லாம் வியப்பில் ஆழ்த்தும் இந்த நுட்பமான கண்டுபிடிப்பின் உண்மையான படைப்பாளி யார்? இக்கண்டுபிடிப்பின் மூல உரிமையாளர் யார்? இக்கம்பளி பூச்சி பிறக்கும் போதே யாரிடமிருந்து இந்த நுட்பத்தினை பெற்றுக் கொண்டது? புத்தி கூர்மைமிக்க மனிதனால் மட்டுமே இப்படியான நுட்பமான முறைகளை பயன்படுத்த முடியும் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறோம். ஒரு கம்பளி பூச்சிக்கு இப்படியான ஒரு திட்டத்தை வரைந்து அதனை செயல்படுத்துவது ஒருபோதும் முடியாத காரியம். இந்த மாறுபடம் கொள்ளும் நடத்தை அறிவு நுட்பத்தின் விளைவாக வருகின்ற ஒரு முறையே என்பதை பரிணாமவாதிகள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் அந்த அறிவு நுட்பத்துக்கு சொந்தக்காரன் அந்த நுட்பத்தை பிரயோகிக்கும் உயிரினம் அல்ல, அதற்கு மேலுள்ள ஒரு சக்தி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. அல்லாஹ்தான் உயிரினங்களிடத்தில் காணப்படும் சகல அதிசயமான பண்புகளையும் படைத்தவன். இவையெல்லாம் அவரது எல்லையற்ற அறிவுக்கும் ஞானத்துக்குமான நிரூபணங்கள். கோல்டன் பேர்ட் பறவையிடம் உள்ள மாறுபடம் பூணும் திறமை, அதன் செயற்பாடுகள், அதன் துணிவும் தியாகமும் எம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. பெட்டகோனியாவில் வாழ்கின்ற இந்த பறவை வெட்டு வெளியாக இருக்கும் புல்வெளியிலே கூடு கட்டுகிறது. தாய் பறவையின் வயிற்றினுள் வளர்கின்ற முட்டை அது வெளிவர முன்பே நிறத்தின் நிறமுடையதாக காணப்படுகின்றது. இந்த நிறமும் வடிவமும் அந்த முட்டையை பாதுகாக்க விசேடமான ஏற்பாடுகள். இதனால் இங்கே புற்கள் மீதுள்ள முட்டை பார்வைக்கப்படுவதில்லை. ஆபத்துக்கள் வரும்போது, உதாரணமாக ஒரு பறவை தீனி தேடி வரும்போது அல்லது மனிதர்கள் வரும்போது, தாய் பறவை அதிசயமான ஒரு வேலையை செய்கிறது. அது தனது கூட்டிலிருந்து வெளியே பாய்ந்து ஓட ஆரம்பிக்கின்றது. பின் சிறகு உடைந்த காயப்பட்ட ஒரு பறவை போல் புல்மேல் பாவனை செய்கிறது. அந்த அந்நிய பிராணி தொடர்ந்தும் முன்னோக்கி வந்தால் மீண்டும் ஓட ஆரம்பிக்கும். அப்பிராணிக்கும் இந்த பறவைக்கும் இடையிலான இடைவெளி சற்று அதிகரித்தால் மீண்டும் காயப்பட்ட பறவை போல் நடிக்க ஆரம்பிக்கும். இந்த பறவை இவ்வாறு செய்வதன் நோக்கம் அதன் கூட்டை விட்டும் தன் எதிரியின் கவனத்தை திருப்புவதாகும். ஆபத்து வெகு தூரம் நீங்கிய பின் பறவையின் நாடகம் முடிந்துவிடும். அதன் கூட்டை நோக்கி அது பறந்து சென்றுவிடும். இங்கே இப்பறவை உண்மையிலே ஒரு அசாதாரண நடத்தையை வெளிப்படுத்துகிறது. தன் குஞ்சை பாதுகாப்பதற்காக தன்னையே அர்ப்பணிக்க முனைகிறது. இந்த அர்ப்பண உணர்வு பற்றி பரிணாமவாத கொள்கையில் எந்த மூலையிலாவது குறிப்பிடப்பட்டுள்ளதா? டார்வினிசத்தின் அடிப்படையே உயிரினங்கள் அனைத்தும் சுயநலத்தின் அடிப்படையிலேயே செயற்படுகின்றன என்னும் கருதுகோளிலேயே அமைந்துள்ளது. இப்பறவை இந்த கருதுகோளை தகர்த்தெறிந்து அல்லாஹ் அவற்றுக்களித்த உள்ளுணர்வினூடாக அறிவு நுட்பத்தையும் சுய அர்ப்பணம் மிக்க செயற்பாட்டையும் வெளிப்படுத்துகிறது. நாங்கள் எவ்வளவு அதிகமாக இயற்கையை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு இவ்வுண்மையை மென்மேலும் அறிந்து கொள்வோம். உயிரினங்களிடம் காணப்படும் நன்கு வடிவமைக்கப்பட்ட சிக்கலான கட்டமைப்புகள் அனைத்தும் தற்செயலாக தோன்றின என்னும் பரிணாமவாத கொள்கைக்கு சாபமணி அளிக்கிறது. ஒவ்வொரு உயிரினமும் அவை படைக்கப்பட்டன என்பதற்கான ஆதாரமாகும். நீங்கள் இந்த விவரணத்தில் பார்த்த உயிரினங்களின் புத்தி கூர்மிக்க நடத்தைகள் தம்மை மறைத்துக் கொள்ளும் தந்திரங்கள் எல்லாம் இதற்கு சில உதாரணங்களே. இயற்கையில் வாழும் ஒவ்வொரு உயிரினமும் அதற்கென படைக்கப்பட்ட பண்புகளையும் விசேட குணங்களையும் கொண்டுள்ளன. இவற்றையெல்லாம் படைத்தவன் வானம் பூமி அவற்றுக்கு இடையே இருப்பவை அனைத்தையும் படைத்த அல்லாஹ்வே. ஆகவே புத்தியுள்ள மனிதர்களின் பணி என்னவென்றால் அல்லாஹ்வின் இந்த படைப்புகளை நன்கு சிந்தித்து அவனை துதி செய்வதாகும். வானங்களின் இரட்சகனும் பூமியின் இரட்சகனும் அகிலத்தாரின் இரட்சகனுமாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உரியன. வானங்களிலும் பூமியிலும் உள்ள பெருமை அனைத்தும் அவனுக்கே உரியன. அவன் யாவற்றையும் மிகைத்தவன், தீர்க்கமான அறிவுடையவன்.